الحمد لله الذي أنزل القرآن بالترتيل وأمر به ورتل القرآن ترتيلا، والصلاة والسلام على من أدى كما أمر فرتله ترتيلا، وعلى آله وأصحابه الذين بذلوا جهودهم حتى بلغوا إلينا القرآن الكريم ترتيلا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها المزمل قم الليل إلا قليلا، نصفه أو انقص منه قليلا، أو زد عليه ورتل القرآن ترتيلا. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الماهر بالقرآن مع السفرة الكرام البررة، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வல்லவன் அல்லாஹுவின் திருநாமம் கூறி இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், நித்தியன் நிலையானவன், அவன் நாடியதை செய்யக்கூடிய ஆற்றலுடையவன். அவனுக்கு எந்த தேவையும் யாரிடத்திலும் கிடையாது, ஆனால் அனைத்து படைப்பினங்களும் அவனின் பக்கம் தேவைப்பட்டவர்கள். எனவே புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவனை போற்றி புகழ்ந்தவனாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரேது ஆலம் ஹசரத் முஸ்தபா ரசூலே அக்ரம் சல்லல்லாஹு அலைஹி வ அலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், பெரியார்கள், ஹக்கான தாயிகள், அவுலியாக்கள், நாதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹினுடைய இல்லமாம் பள்ளிவாசலுக்கு நேரகாலத்தோடு வருகை தந்து ஹுதுபாவுடைய பூரண பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தஹியத்துல் மஸ்ஜித் இரண்டு ரக்காத்துகளை தொழுதுவிட்டு இஹ்திகாஃபுடைய நியத்தை வைத்தவர்களாக பள்ளிவாசலிலே அருளை வேண்டி அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து தக்வாவோடு வாழ்வதோடு அவன் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவினானோ அந்த அனைத்து விடயங்களையும் அவசர அவசரமாக எடுத்து நடப்பதோடு எந்த பாவமான ஹராமான காரியங்களை விட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாக இருக்கும்படி எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அந்த அனைத்து காரியங்களை விட்டு பரிசுத்தமாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த வசியத்தை அடியேனுக்கும் இரண்டாவதாக அல்லாஹ்வின் நல்லடியார்களாகிய உங்களுக்கும் எத்தி வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புமிகுந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், நாங்கள் பெருமைப்படுகிறோம். எல்லா பள்ளிவாசல்களிலும் ஜும்ஆவுடைய நாளையிலே அனைவரும், ஊரிலே இருக்கக்கூடிய வயது வந்த ஆண்கள் அனைவரும், சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி எங்களுடைய ஒற்றுமை என்ற பிரகடனத்தை நிரூபிப்பதற்காக முழு நாட்டிலும் உள்ள பள்ளிவாசல்களிலே ஹுதுபாவை கேட்பதற்காக மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் எதை பறைசாட்டுகிறார்கள், எதை உணர்த்துகிறார்கள்? எங்களுக்கு மத்தியிலே ஜாதி பேதம் கிடையாது, எங்களுக்கு மத்தியிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, நாங்கள் எல்லோரும் சமமானவர்கள். இந்த வாழ்க்கையை தான் ரபியுல் அவ்வலிலே கடைசியாக கடைசி நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்தார்கள். அன்னாருடைய வாழ்க்கை நாங்கள் வெறுமனே எங்களுடைய வாழ்க்கையிலே பேச்சு வடிவத்திலும், அந்த பேச்சுக்கு மார்க்ஸ் போடுகின்ற புள்ளி போடுகின்ற வாழ்க்கையிலும், இன்னும் புத்தகங்களை அச்சடித்து அன்னார்களுடைய பெருமைகளை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தோரணையிலும், விழாக்களை வைத்து அன்னவர்களை அன்னாருடைய பெருமையை பேச வேண்டும், அவர்களுடைய அகலாக்குகளை குணங்களை பேச வேண்டும் என்று இன்னொரு பக்கத்திலும், இப்படியாக உலகத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய இந்த உலகத்திலே விட்டு சென்ற சுன்னாக்களை இன்று பேசுகின்ற ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறதே தவிர, தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்போர் மிகவும் அரிதாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு வீட்டிலே ஒரு தந்தை இருக்கிறார், அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த தந்தை விரும்பக்கூடிய பிள்ளையாக யார் இருப்பார் தெரியுமா? அந்த தந்தையுடைய செயலை உலகத்திலே செய்ய வேண்டும், தந்தை விட்டு சென்ற அந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். தந்தைக்கு கட்டுப்பட்டவனாக நடக்கும் பொழுதுதான் அவனிடத்திலே அந்த தந்தையிடம் மதிப்பு ஏற்படுகிறது, அந்த தந்தையிடம் இரக்கம் ஏற்படுகிறது. அது அதற்கு மாற்றமாக தந்தையை பற்றி புகழ் பாடுகிறார், தந்தையை பற்றி புத்தகம் எழுதுகிறார், இதனை மாத்திரம் இவர் கொண்டிருப்பதன் மூலமாக தந்தையுடைய அன்பை வெல்ல முடியாது, தந்தையை பின்பற்றியவராக ஆக முடியாது. தந்தை எந்த வேலையை செய்தாரோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தரத்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தஸில்லு மா தமஸ்ஸத்தும் பிஹிமா, உங்களுக்கு 2 விஷயங்களை நான் விட்டுட்டு போறேன், அந்த 2 விடயங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கெட்லோக்காக முன்மாதிரியாக வழிகாட்டியாக நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் ஒரு நாளும் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 2 ஒன்றுதான் அல் குர்ஆன், கிதாபுல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த குர்ஆன், அடுத்ததுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்கள், வழிமுறைகள். இன்று உம்மத்துடைய உள்ளங்கள் சீரில்லாதன் காரணமாக, இன்று பேரளவிலே இஸ்லாம் பேர் மூலமாக பேர் மாஷா அல்லாஹ் தேடி தேடி வைக்கிறார்கள். நல்ல விஷயம், அல்லாஹ்வுக்கு விருப்பமானது ரசூலுக்கு விருப்பமானது என்று தேடி கேட்டு வைக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அந்த பேர் வைப்பதும் சுன்னத்தை எடுப்பதும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகள் மாத்திரம்தான் நபி வழி. அதற்கு பின்னால் இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் திருமணமாக இருக்கலாம், கபில் துணிக்காவோடு முடிஞ்சு பள்ளிவாசல்ல ஹுத்துபாவோட சுன்னத்துகள் முடிந்து விட்டது, அல்லாஹுடைய கடமை முடிந்து விட்டது. கட்டளை, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் கட்டளைகள் எல்லாம் கண்ணியமான சகோதரர்களே புறக்கணிக்கப்படுகிறது. காரணம் என்ன? இந்த உள்ளங்கள் சீரில்லாமல் தெளிவில்லாமல் பரம்பரையாக கிடைத்த இஸ்லாம் என்ற ரூபத்திலே நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி எந்த தியாகங்களும் செய்யவில்லை. இந்த இஸ்லாம் எங்களுக்கு நேரடியாக லேசாக வந்து சேர்ந்திருக்கிறது. நாங்கள் ரத்தம் சிந்தவில்லை, நாங்கள் தியாகம் செய்யவில்லை. இந்த இஸ்லாம் எங்களுக்கு வாழையாக வந்து சேர்ந்திருக்கிறதே, இதன் காரணமாகவோ தெரியவில்லை, இதனுடைய மகத்துவம் எங்களுக்கு உள்ளத்தில் இறங்குவது கிடையாது, இறங்கியதாக தெரியவில்லை. ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகிய வழிமுறைகள் இருக்க, அவர்களுடைய பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், அவர்களுடைய நல்ல நடத்தைகள் எல்லாம் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க, நாங்கள் ஜனாசா வீடோடு சுருக்கிக் கொள்கிறோம் அந்த முன்மாதிரிகளை. அடுத்தவர்கள் பார்த்து புகழுகின்ற அளவுக்கு அவ்வளவுதான் இருக்கிறது மார்க்கம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே
அஹ்லாக்குகள், முஆமலாத்துகள், முஆஷராத்துகள் அனைத்தும் மற்ற மக்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும், அவர்கள் பார்க்க வேண்டும். இதுதான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை என்று விளங்க வேண்டும். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டியாக தரப்பட்டிருக்கிறது. அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை எங்களை விட்டும் ரொம்ப தூரமாக இருக்கிறது. கசப்பான உண்மை. குர்ஆனை விளங்குவது படிப்பது என்ற அந்த பாடங்கள் இன்று நம்மை விட்டு தூரமாகி கொண்டு செல்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, எத்தனையோ டிகிரிகள் எடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகள், சந்தோஷம். எத்தனையோ பரீட்சைகளை முகம் கொண்டிருக்கிறார்கள், ஃபேஸ் பண்ணியிருக்கிறார்கள். எத்தனையோ பட்டங்களை, பதவிகளை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய குழந்தைகள் குர்ஆன்ல ஜீரோவாக இருக்கிறார்கள். கவலைக்குரிய விஷயம். பெற்றார்களும் அவ்வளவுதான், பிள்ளைகளும் அவ்வளவுதான் என்றால் எங்களிடத்திலே குர்ஆன் எங்கே வரப்போகிறது, எங்கே ஹயாத்தாக போகிறது? யஹூதிகளுக்கு தெரியும், நசரானிகளுக்கு தெரியும். இந்த உம்மத், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் குர்ஆனை விட்டும் தூரமாகி விட்டதென்றால் எங்களுடைய ஆட்டங்களை லேசாக நுழைவித்து விடலாம். எங்களுடைய கலாச்சாரங்களை, எங்கள் நாங்கள் சீரழிப்பதற்காக நினைக்கின்ற ஏற்பாடுகளை அவர்களுடைய உள்ளத்திலே போட்டு விடலாம் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களை விட குர்ஆன் தெரியும், எங்களை விட ஹதீஸ் தெரியும். எனவேதான் இன்று சோசியல் மீடியா இது போன்று எங்களுடைய கைகளில் இருக்கின்ற, இன்று யாரையும் விட்டு வைக்காத, இன்று எல்லோரும் பெருமை பேசிக் கொண்டிருக்கின்ற, என்னிடத்திலே அந்த போன் இருக்கிறது, அந்த மீடியா இருக்கிறது, இந்த வசதிகள் இருக்கிறது என்று பெருமை பேசக்கூடிய அளவுக்கு இன்று எங்களுடைய வாலிபர்கள், வயோதிபர்கள், தொழிலதிபர்கள், ஆசிரியர்கள் என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம். எல்லோரும் ஞாபகத்தாக தந்த இந்த பாக்கியத்தை கண்ணியமான சகோதரர்களே நெகுமத்தாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அருளாக தந்ததை எங்களுக்கு அருளை இழக்க செய்யக்கூடியதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதுதான் எங்களுடைய இந்த சோசியல் மீடியாவிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணப்பட்ட சில மூச்சுகள் தரப்பட்டு நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம். அந்த எண்ணப்பட்ட மூச்சுகள் எல்லாம் எங்கெங்கோ கழிந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் கிடையாது, குர்ஆனை படிப்பதற்கு நேரம் கிடையாது. குர்ஆனை ஓதுவதற்கே நேரமில்லை என்றால் அதனை படித்து வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு எங்கே சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது? எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி இந்த குர்ஆன். இதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வருவதென்றால் அதனை ஒழுங்காக ஓத தெரிந்திருக்க வேண்டும். அதனை படிப்பது ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கிறது. ஒரு ஊரிலே ஒரு காரி இருப்பது ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கிறது. ஒரு ஹாஃபிய இருப்பது ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கிறது. அப்படி இல்லை என்றால், உருவாக்கவில்லை என்றால் எல்லோரும் பாவிகளாக மாறிவிடுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்ற குர்ஆனை வாழ்வதற்கு முன்னால் அதனை வாய்களிலே நாங்கள் ஓதுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் என்று சொல்லக்கூடியதுக்கு அர்த்தம் என்ன? குர்ஆ என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அந்த குர்ஆன் என்று சொன்னால் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஒன்று, திரும்ப திரும்ப ஓத வேண்டியது. ரிசர்ச்ல, ஆராய்ச்சியில சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது. உலகத்திலே அதிகமாக வாசிக்கப்படக்கூடிய, அதிகமாக படிக்கப்படக்கூடிய ஒரு புத்தகம் அல் குர்ஆனை தவிர வேற ஒன்றுமில்லை என்ற நிலையில் இருந்தது. இதை அறிந்த யஹூதிகள் எங்களுக்கு தந்தார்கள் சோசியல் மீடியாவை. குர்ஆனை விட்டு எங்களை தூரமாக்கினார்கள். இன்று எங்கெங்கோ இருக்கின்ற யார் யாருடைய குறைகளையும், யார் யாருடைய தவறுகளையும் இன்றைக்கு ஷேயா பண்ற உம்மத்தாக நாங்கள் மாறிட்டோம். அது சரியா பிழையா என்று கூட பார்ப்பது கிடையாது. அதை டவுன்லோட் பண்றது, ஷேயா பண்றது, இதுல இவருக்கு ஒரு பெருமை. கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்கள் எல்லாரும் அதை பாஸ் பண்றது, இதுதான் எங்களுடைய நேர காலங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மேலான கண்ணியத்துக்குரிய இந்த குர்ஆன் எங்களிடத்தில் இருக்கின்றதே, அதை ஓதுவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லையே என்று நாங்கள் யோசிக்கிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு காரணம் இதுதான். எங்களுடைய ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள், எங்களுடைய வாழ்நாளிலே கால நேரங்களை நாங்கள் எதுக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கின்றோம். பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து எதுவரைக்கும் போய் செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சகோதரர் ஓதிக்கொண்டிருந்தார். அந்த ஓதிக்கொண்டிருக்கின்ற சகோதரர் போனை பார்த்து ஓதிக்கொண்டிருக்கிறார். ஓதுறது நல்ல விஷயம், மாஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு உதாரணம் சொல்கிறார்கள். ஒரு வைத்தியர் ஒருவருக்கு ஆலோசனை சொல்கிறார், நீங்க உங்களுக்கு தருகின்ற இந்த டேப்லெட்டை நீங்க ரெண்டு தான் குடிக்கணும், இந்த ரெண்டை தான் நீங்கள் குடிக்கணும், அப்பதான் உங்களோட நோய் குணமாகும், இந்த நேரத்தில் தான் குடிக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, இவர் அதை மாற்றி நான்காக ஐந்தாக குடிப்பார் என்றால் என்ன நடக்கும் என்று நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இது போலத்தான் போன் என்று சொல்றது எங்கட தேவைக்கு பாவிக்க தந்தது. அந்த போன்ல யகூதிகள் என்ன செய்கிறார்கள், குர்ஆனை டவுன்லோட் பண்ணுகின்ற சிஸ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் நினைக்கலாம் இந்த குர்ஆன் டவுன்லோட் பண்றது எங்களுக்கு வசதியானதுன்னு சொல்லி, ஆனால் நீங்க வைத்தியரிடம் கேட்டா சொல்லுவாங்க, போனை நீங்க அதிகமாக கண்ணினால் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற எஃபெக்ட் இருக்குதே, அது கண் அதுக்கு மருந்து கிடையாது, அந்த கண்ணை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே குர்ஆனை பார்த்து ஓதுவதன் மூலமாக எங்களுக்கு கண் பார்வை அதிகரிக்கிறது என்று சொல்லியிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய உஸ்தாதுமார்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நாங்கள் எங்களுடைய குர்ஆன்களை இங்கே மூடி வைத்துவிட்டு, எங்களுடைய வீடுகளிலே குர்ஆன் இருக்கிறது, பள்ளிவாசல்களிலே தூசி தட்டப்பட வேண்டிய அளவுக்கு குர்ஆன்கள் நிறைய இருக்கிறது, நாங்கள் என்ன செய்கிறோம், போன்ல குர்ஆன் ஓதுறோம். இப்ப என்ன நடக்கும், கண்ணியமான சகோதரர்களே, அதுல ஒன்று, அந்த குர்ஆன் அது ஷியாக்கள் அடிச்ச குர்ஆனா அல்லது காதியானிகள் போட்ட குர்ஆனா அல்லது யாரு போட்ட குர்ஆன் எங்களுக்கு தெரியாது, நாங்க டவுன்லோட் பண்றோம் ஃபுல் குர்ஆனிக்கு இது என்று சொல்லி அதை நாங்க ஓதுறோம். கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட பள்ளிவாசலுக்குள்ள கூட ஒரு ஷியாக்களினால் அடிக்கப்பட்ட ஒரு குர்ஆன் இருந்ததை கண்டுபிடித்தாங்க எங்களோட அசரத்மார்கள். கண்ணியமான சகோதரர்களே, தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள், அதிலே கருத்து மாற்றம் அதே போன்று பல மாற்றங்களை செய்திருக்கும். அந்த குர்ஆனை நாங்களும் எடுத்து ஓதுவோம், ஏன் அரபிலே தானே இருக்கிறது, அர்த்தம் தெரியவில்லையே. எனவே கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் என்று சொல்றது அதை நாங்க எங்களிடத்தில் தந்திருக்கின்ற இந்த புத்தக வடிவத்திலே ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற இந்த குர்ஆனை நாங்கள் பார்த்து ஓத வேண்டும். சரி, நாங்கள் இந்த குர்ஆனை ஓதுகிறோம், அல்ஹம்துலில்லா. ஓதக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆன், நான் ஓதுகின்ற குர்ஆன் இது எப்படி எந்த தரத்திலே இருக்கிறது, எனக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைச்சி விட்டால் அல்லது ஒரு ஏதாவது ஒரு பாஸ்போர்ட்டை நான் செஞ்சுவிட்டால் அல்லது விசாவுக்கு போய் அது சரி வந்து விட்டது என்று சொன்னால் தெரிந்தவரிடம் காட்டி கொஞ்சம் பாருங்களே என்று காட்டி அதனை சரி செய்து கொள்வோம், அடிக்கடி காட்டிக் கொள்வோம் சந்தோஷத்தினால். அல்லது ஒரு ப்ரமோஷன் கிடைச்சி விட்டால் அதை காட்டுவோம், அது சரியா என்று பார்த்துக் கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் வாழையடி வாழையாக இன்றைக்கு நாங்கள் குர்ஆன் ஓதுறோம். ஏண்டையும் உங்களுடையும் குர்ஆன் இது அல்லாஹ் இறக்கிய முறையிலே நாங்கள் ஓதுகின்றோமா என்று யாராவது சிந்தித்து இருக்கிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, ஒரு குர்ஆனுடைய எழுத்தை ஓதுவதற்கு ஒரு நன்மை இருக்கிறது. ஒரு எழுத்தை ஓதுவதற்கு ஒரு எழுத்து ஒரு நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் ஹஸனத்து பி அஸ்ரி அம்ஸாலிஹா. அந்த ஒரு எழுத்துக்கு கிடைக்கக்கூடியது பத்து, அல்லாஹ் பத்து நன்மையை தருகிறான். ஒன்றுதான் ஓதுகிறோம், பத்தாக பெருக்கி அல்லாஹ் தருகிறான். இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. இப்படியான இந்த குர்ஆனை, இப்படியான நன்மை தரக்கூடிய இந்த குர்ஆனை எங்களுடைய ஆங்கில எழுத்துக்களை சீர் செய்வதை போன்று, எங்களுடைய சிங்கள எழுத்துக்களை சீர் செய்வதை போன்று, தமிழ் மொழியை அதில் இருக்கின்ற எழுத்துக்களை சீர் செய்வதை போன்று, என்னுடைய உங்களுடைய எழுத்துக்களை சீர் செய்வதற்காக வேண்டி நாங்கள் ஏதாவது நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, இதுவரைக்கும் என்றால் எங்களுடைய ஒவ்வொரு தொழுகைக்கும், அது தஹஜ்ஜுதாக இருக்கலாம், ஐந்து நேர தொழுகையாக இருக்கலாம், எந்த தொழுகையாக இருந்தாலும் அதிலே சூரத்துல் ஃபாத்திஹா சரியாக ஓதப்படவில்லை என்றால், இதுவரைக்கும் என்றால் இக்கூடிய உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு எழுத்து அதில் மாற்றி ஓதப்படும் என்றால் அந்த தொழுகை கபூல் கிடையாது. அந்த தொழுகை கபூலாவதற்கு அங்கே எந்த ஒரு அடையாளமும் கிடையாது, அது தட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா மிக முக்கியமானது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு அதை பயிற்சி எடுப்பதற்கு நாங்கள் நேர காலம் கொடுத்திருக்கிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தஹஜ்ஜுதில் எழும்பி நாங்கள் தொழுகிறோம். தீனுடைய முக்கியமான விடயங்களிலே எங்களுடைய கால நேரங்களை நாங்கள் தியாகம் செய்து பாடுபடுகிறோம். திக்ருகள் அவுராதுகள் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் நாங்கள் சரியாக செய்கின்றோமா என்று பார்த்தால், கண்ணியமான சகோதரர்களே, அரபியிலே இருக்கின்ற குர்ராக்கள் சொல்கிறார்கள், குர்ராக்கள் என்றால் காரிமார்கள் சொல்கிறார்கள், 29 எழுத்துகள் அரபியில இருக்கிறது. இந்த 29 எழுத்துக்களையும் சீராக்காத வரையிலே உங்களுடைய குர்ஆன் சீராக முடியாது. உங்களுடைய குர்ஆன் சீராக முடியாது என்றால் இந்த 29 எழுத்து சீராக வேண்டும். இந்த 29 எழுத்து சீராகாம உங்களோட அத்தஹியாத் கம்ப்ளீட் ஆகாது, சரியாக ஆகாது. நீங்க ஓதுற சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அது கூட மிக வேகமாக யாரோ சொன்னதை கேட்டு நாங்க பாடமாக்கினதை போல அதுல என்ன எழுத்திருக்கீங்க எங்களுக்கு தெரியாது. நாங்க சொல்ற சலவாத் அதுல வாரது சீனா சாதா என்று தெரியாது. எங்கட பயிற்சி இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, முக்கியமாக நாங்க சொல்றோம், உதாரணமாக நாங்க அடிக்கடி சொல்லக்கூடிய சலவாத் தான் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். கண்ணியமான சகோதரர்களே, யாராவது சீன் அந்த இடத்துல பாவிப்பார் என்றால் அந்த இடத்திலே நபி மீது அல்லாஹ் வாள் வீசுவானாக. எங்கே கருத்து போகிறது? சல்ல என்று சொன்னால், எனவே சுவாது அங்கே சொல்ல வேண்டும். அதை நாங்கள் யோசித்திருக்கிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, வெறுமனே சலவாத்துடைய ذிக்ர் அவுராதுகளுடைய ஃபலாயில்கள் சிறப்புகளை அறிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் மொழியக்கூடிய விஷயம் எங்களுக்கு தெரியாது. ஆக மேலான சகோதரர்களே, துஆக்கள் கபூல் ஆகிற நேரம் நாங்கள் நபி அவர்கள் கேட்டதை போன்று துஆ கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய அரபி பாஷையில் இருக்கின்ற அந்த துஆக்களை ஓத வேண்டும் என்று எத்தனையோ பேர்கள் பாடமாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய கருத்துக்களை அவர்கள் ஓதுகின்ற பொழுது, நாங்கள் கேட்கின்ற பொழுது, கண்ணியமான சகோதரர்களே, பதுவாவை செய்து கொள்கிறார்கள். அல்லாஹும்ம அக்ஃபிர் லனா துனூபனா என்று எங்களுடைய பாவங்களை நாங்கள் பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கிறோம். யாராவது ஒரு மனிதர் அல்லாஹும்ம அக்ஃபிர் லனா என்றால், கண்ணியமான சகோதரர்களே, ஐனுக்கு பதிலாக ஐனா ஓதுகிறார் என்றால், அவர் சும்மாவே கபரு குழிக்குள்ள போறதுக்கு மண்ண தனக்கு வாரி அள்ளி போட்டுக் கொள்றதுக்கு துவா செய்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, எனவே குர்ஆனுடைய ஒரு எழுத்து மாறும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கருத்து எங்கேயோ போய்விடும். நான் சரியான முறையிலே பயிற்சி எடுக்கவில்லை என்றால் நான் ஓதியது குர்ஆனாக முடியாது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கம் மின் காயிம் காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்லஸ் ஸஹர் சொன்னார்கள். எத்தனையோ பேர்கள் நின்று வணங்குகிறார்கள், நின்று வணங்கி அமல்கள் செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் நின்று வணங்கியதை தவிர ஒன்றுமே இல்லை என்று அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த தொழுகையிலே ஓதப்பட்ட சூரத்துகளுடைய அந்த அர்த்தமோ அல்லது அவருடைய திருத்தமோ செய்யப்படாமல் சும்மா ஓதிக்கொண்டு செல்கிறார் என்றால் அவர் நின்று வணங்கியதை தவிர அவருக்கு ஒன்றுமே கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், குர்ஆன் என்பது வெறுமனே நாங்கள் அந்த பழைய காலத்தே உள்ளதை போன்று கேட்டோம் அதை ஓதினோம் என்று அல்ல. எத்தனையோ டிகிரிகள் முடிப்பதற்காக ஸ்பெஷல் நாங்கள் ஆசிரியர்களை, ஸ்பெஷல் டீச்சர்ஸ்களை, ஸ்பெஷல் ஸ்கூல்களை, இன்டர்நேஷனல் ஸ்கூல்களை தெரிவு செஞ்சு எங்களோட பிள்ளைகளை நாங்கள் சேர்க்கிறோம். ஆனால் இந்த குர்ஆனை படிக்கிறதுக்காக வேண்டி நானோ நீங்களோ அல்லது நாங்களோ எங்கட பிள்ளைகளோ தேடுகின்றோமா? கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாடளாவிய ரீதியிலே இன்று மாஷா அல்லாஹ் குர்ஆனை சீராக்க வேண்டும் என்ற அமைப்பிலே உலமாக்கள் சேர்ந்து பல ஏற்பாடுகளை செய்து இன்று எல்லா இடங்களிலும் இந்த குர்ஆன் ஹயாத்தாக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று நாங்கள் அந்த கிணற்று தவளைகளை போன்று அந்த பழைய காலத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் இந்த குர்ஆன் சீராக வேண்டும். குர்ஆன் சீராகின்ற பொழுதுதான் எங்களுடைய தொழுகை கபூலியத்தாக ஆகும். அதற்கு திறமையான அதற்கென்று இருக்கின்ற முக்கியத்தர்களை நாங்கள் கண்டறிந்து அவர்களிடத்தில் எங்களுடைய குர்ஆனை சீர் செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகள் பள்ளி வாசல்கள் தோறும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக கண்ணியமான சகோதரர்களே, இன்று குர்ஆன் மங்கி மறைந்து எங்களை விட்டும் தூரமாகுவதற்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. எந்தெந்த இடத்திலே இருந்து எந்தெந்த எழுத்துகள் வெளியாக்க வேண்டும் என்று அங்கே தமிழுக்கு மொழியிலே அகராதியிலே அங்கே இடம் இருக்கிறது. இந்த சொல்லை இந்த மொழிச்சலை இப்படித்தான் மொழிய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே இறங்கிய இந்த குர்ஆன் இதற்கு மாத்திரம் எந்த வழிகாட்டலும் இல்லையா? நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு அமைப்பிலே பழையபடியே ஓதிக்கொண்டு செல்கிறோம். எனவே நாங்கள் ஒரு அதாவது ஒரு கிதாபில் எழுதியிருக்கிறார்கள், ஒரு மனிதன் தக்குவாதாரியாக வேண்டுமா? ஒரு முத்தகையாக இருக்க வேண்டுமா? அவர் வெறுமனே உள்ளத்திலே நினைத்துக் கொண்டிருப்பார், நான் ஒரு தக்குவாதாரி, நான் ஒரு முத்தகி, என்னுடைய வாழ்க்கையிலே தகச்சந்து இருக்கிறது, ஐந்து நேர தொழுகையை பேணுதலாக தொழுகிறேன், நல்ல முறையில் என்ற வணக்கம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருப்பாராம். ஆனால் அவருடைய அந்த ஓதல், அவருடைய குர்ஆன், ஏன் தக்குவாதாரியாகணும் என்றால் மிகச் சிறந்த ஒரு அமல் தான் தொழுகை. அந்த தொழுகைக்கு மிக முக்கியமானதுதான் குர்ஆன். எனவே குர்ஆன் இவரிடத்தில் சீரில்லை என்றால், குர்ஆனுடைய அர்த்தம் திருத்தம் சரியான முறையில் இவருக்கு இல்லை என்றால் இவர் எங்கே முத்தக்கியாக முடியும்? எனவே கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் அவ்வளவு மிக முக்கியமானது. நான் ஒரு தக்குவாதாரியாக வேண்டுமா? நான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமா? நான் குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆனின் மூலமாகத்தான் என்னுடைய வாழ்க்கையின் வெளிரங்கமும் சீராகும், உள்ரங்கமும் சீராகும், என்னுடைய உலக வாழ்க்கையும் சீராகும், மறுமையுடைய வாழ்க்கையும் சீராகும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆன் இன்று ஒரு அதாவது அழிந்து போகக்கூடிய ஒரு அறிவிலே இந்த குர்ஆனுடைய அறிவும் இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. தஜ்வீத் என்றால் வெறுமனை நினைத்துக் கொண்டார்கள், இது போன்ற கல்கலாவுடைய சட்டத்தை பாடமாக்குவதுதான் தஜ்வீத் என்று நினைத்துக் கொண்டார்கள், இதுதான் தஜ்வீதுடைய கலை என்று நினைத்துக் கொண்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அப்படி அல்ல. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள், மனித ரூபத்திலே வந்து ஓதி காண்பிப்பார்கள். அவர்களுடைய உதடு அசைவதை பார்த்து நபி அவர்கள் ஓதுவார்கள். அதுதான் அல்லாஹ் சொல்றான், லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லிதஅஜலபி. நபியை பார்த்து சொல்றான், அல்லாஹ் நீங்க அவசரப்படவானம், நபியே நீங்க அவசரமா ஓதுறதுக்கு முயற்சி செய்யாதீங்க, அதை நாங்க பாதுகாத்து அதை குர்ஆனாக உங்களிடத்துல ஒப்படைக்கிறது எங்கட பொறுப்பு என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் அங்கே சொல்லிக் கொடுத்தான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நபி அவர்கள் முன்னே இருந்து ஓதி காட்டினார்களோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினார்கள். தன்னுடைய சஹாபாக்கள் நபியுடைய வாயிலே இருந்து எப்படி எழுத்து வெளியாகுதோ இதே போன்று சஹாபாக்கள் படித்தார்கள். அதை தாபியூன்கள், தபூ தாபியூன்கள், அதுக்கு பின்னால் இமாம்கள், உலமாக்கள் என்று இன்று வரையும் குர்ஆக்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்று ஷபத் பி ஷபத், அது உதட்டிலே மாத்திரம்தான் இருந்தது, உதட்டை பார்த்து படித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் இந்த அறிவு மங்கி மறைந்துவிடும் என்பதற்காக உலமாக்கள் கிதாபு வடிவத்திலே அந்த முறைகளை, இது தொண்டையிலே இருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள், இது நாக்கிலே இருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள், இது உதட்டிலே இருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள், இது மூக்கு துவாரத்தில் இருந்தும் உதட்டிலிருந்தும் வெளியாகக்கூடிய எழுத்து என்று தரம் பிரித்து இந்த எங்களுடைய உடல் உறுப்புகளை வாயில இருந்து தொண்டை வரைக்கும் வித்தியாசப்படுத்தி இந்த குர்ஆனை இப்படித்தான் ஓத வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சி செய்து தரப்பட்டதுதான் இந்த குர்ஆன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த முயற்சிகள் எல்லாம் வீணாகி இன்று நாங்கள் வெறுமனே குர்ஆன் என்று சொன்னால் ஏதோ மௌத்தாகிய வீட்டில் ஓதுற மாத்திரம்தான் என்று நினைத்துக் கொண்டோம். அல்லது ரமலான் வர வேண்டும், நோன்பு வர வேண்டும், அந்த குர்ஆனை கேட்பதற்கும் அல்லது குர்ஆனை பிரிப்பதற்கும். ஒரு பள்ளிவாசலிலே நான் கண்கூடாக கண்டேன் என்னவென்றால், ஒரு குர்ஆனை ஒரு ஒரு மனிதர் எடுத்துக் கொண்டு வருகிறார், ஒரு பேக்கிலே கொண்டு வந்து ஒரு ஓரத்திலே வைத்துவிட்டு மெல்ல போகிறார். அவரை பிடித்து கேட்டோம், என்ன விஷயம், என்ன வைத்துவிட்டு போறீங்க? பழைய குர்ஆன் வீட்டுல இருந்துச்சு, அப்படியே பழசாவி அதை ஓதுறதுக்கும் யாரும் இல்ல, தூசி பிடிச்சு வைத்திருக்குது, அதை பத்த வைக்கும் பயமா இருக்குது. எனவேதான் பள்ளியில கொண்டு வச்சா என்னமாவது செய்வாங்க இல்லையா? இப்படிதான் இன்றைய குர்ஆன் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் நிலைமை இப்படிதான் இருக்குது. ஒரு மூலையில பார்த்தா யாரோ கொண்டு வச்சுட்டு வைட்டிருப்பாங்க. கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் எங்களுக்கு ஒரு போன் இருக்குது, எனக்குன்னு சொல்லி பிரைவேட்டா ஒரு வீடு இருக்கு, வாகனம் இருக்குது, எல்லாம் வாட்ச் இருக்குது, எல்லாம் எனக்கு இருக்குது. அதே போல ஒரு குர்ஆன் எனக்கு இருக்கணும். நான் அன்றாட போத வேண்டும். மையத்து வீட்டுல மாத்திரமல்ல, ரமலான் வந்தால் மாத்திரமல்ல, குர்ஆன் குர்ஆன் என்று சொல்றது ஒவ்வொரு நாளும் அது ஓதப்பட வேண்டியது, திரும்ப திரும்ப ஓதப்பட வேண்டியது. ஃபீஹி ஷிஃபாஉல் லின்நாஸ் என்று அல்லாஹ் சும்மா சொல்லல. அந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதும் பொழுது எங்களுக்கு நோய் நிவாரணியாக இருக்கிறது. பாகிஸ்தான்ல இருக்கின்ற கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல வார்டுல சூரத்துர் ரஹ்மானை போட்டு அவர்களுக்கு கேட்க வைக்கின்றார்கள் குர்ஆன். கண்ணியமான சகோதரர்களே, எனவே குர்ஆன் எந்த ஆயத்துல எந்த சூரத்துல எங்களுக்கு ஷிஃபா இருக்குன்னு தெரியாது. எனவே திருப்பி திருப்பி நாங்கள் குர்ஆனை ஹத்தம் பண்ண வேண்டும், அதனை ஓத வேண்டும் என்று மௌத்தாகினால்தான் அதுக்கு ஹத்தம் வைக்கிறது. அதோடு போதுமாய் கொண்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த குர்ஆன் ஹயாத்தாக்கப்பட வேண்டும், அது ஹத்தம் செய்யப்பட வேண்டும். இதுதான் உண்மையான விடயம். எனவே மூடி வைக்கக்கூடிய குர்ஆனை, மூடி வைக்கப்பட்டிருக்கின்ற குர்ஆன்களை திறக்க வேண்டும், அவைகளை ஓத வேண்டும், அதற்குரிய பயிற்சிகளை எடுக்க வேண்டும், அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைக்குரிய செயலாக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு குர்ஆனை படிப்பதற்கு ஆர்வம் வரும். அதற்காக வேண்டி தப்சீர் கிளாஸுகள், அதற்காக வேண்டி அரபு மொழியிலே படித்துக் கொடுக்கக்கூடிய மதரசாக்கள், இவைகளை நாட வேண்டும். குர்ஆனை நாங்கள் படிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆயத்துடைய விளக்கத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, சடங்கு ரூபமாக உலகத்திலே வாழ்ந்து நடிப்பும் நாடகமும் செய்துவிட்டு இந்த உலகத்திலே சென்று விடலாம். ஆனால் கபருக்குள்ளே செல்கின்ற பொழுது அல்லது சக்கராத்துடைய நேரத்திலே நான் செய்த அமல்கள் காட்டப்படுகின்ற பொழுது நாங்கள் அங்கும் இங்கும் முழிப்பதிலே எந்தவித லாபமும் கிடையாது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்ற இந்த குர்ஆனை நாங்கள் படிக்க வேண்டும், அவைகளை நாங்கள் திருத்தமாக நாங்கள் ஓதுவது சரியா என்ற அந்த வகுப்புகளுக்கு போய் எங்களை நாங்கள் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். என்னுடைய தொழுகை சீராக வேண்டும், என்னுடைய துஆக்கள் சீராக வேண்டும், ஓதுகின்ற அவுராதுகள் சீராக வேண்டும். நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல அதற்குரிய பயிற்சிகளை கொடுக்கின்ற இடங்களை தேடி அந்த குழந்தைகளுக்கு அந்த அறிவுகளை கொடுக்க வேண்டும். எனவேதான் இந்த குர்ஆனுடைய இந்த மிகப்பெரிய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் இன்று லேசாக தந்திருக்கிறான். இவைகளை சரியாக நாங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் ஒரு காலம் வரும், கியாமத்துடைய நாளையிலே குர்ஆன் அப்படியே உயர்த்தப்பட்டுவிடும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நேரத்திலே எங்களுக்கு குர்ஆன் ஓதுவதற்கு கிடையாது, எல்லாம் இல்லாமல் போய்விடும். அது ஒரு காலம் வரும். அதற்கு முன்னால் இருக்கின்ற குர்ஆனை நாங்கள் பயன்படுத்துவோம், அதை நாங்கள் ஹயாத்தாக்குவோம். இதுதான் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கின்ற பெரிய ஆயுதம். இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற இன்றைக்கு முசீபத்து வரத்துக்கு காரணம், இந்த குர்ஆனை நாங்கள் விட்டு ஒதுங்கியதுதான். மாலையிலே மகரிபாகியுடனே ஒவ்வொரு நேரத்திலும் குர்ஆன்கள் எங்களுடைய வீட்டிலே ஓதப்பட்டது. ஆனால் இன்று யஹூதிகள் நசரானிகள் எங்களுடைய குழந்தைகள் ஒரு பக்கம் கேம்ஸ்ல இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் எங்களுடைய பெண்கள் டிராமாஸ்ல இருக்கிறாங்க, நாடகங்கள் தொடர் நாடகங்கள் இருக்கிறாங்க. கண்ணியமான சவாலை நாங்களும் இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்களும் என்ன செய்கிறோம், இன்றைக்கு மெச்சியலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய கால நேரம் வேஸ்ட் ஆகுது. இப்படியாக போகும் என்றால் எங்களுடைய சக்கராத்தில் எங்கே களிமா எதிர்பார்ப்பது, எங்கே குர்ஆன் ஓதிய நிலைமையை நாங்கள் மௌத்தாகுவது? எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் அழகிய முறையிலே இந்த குர்ஆனை நாங்கள் படித்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே இந்த உலகத்திலே ரப்புடைய அந்த ரப்புல் இஸ்ஸத் வாக்களித்திருக்கின்ற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியை காட்டிடுவாயாக. எங்களுக்கு குர்ஆனுடைய சீர்திருத்தத்தை ஏற்படுத்திடுவாயாக. நாங்கள் தவறுதலாக ஓதி அந்த குர்ஆன்களை மன்னித்து கபூல் செய்திடுவாயாக. இதற்கு பின்னால் அதற்கான முயற்சிகளை செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்திடுவாயாக. வாஆக்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.